வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இறை இசை தமிழ் கிறிஸ்துவ வானொலி. நீங்கள் மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் எங்களோட இணைந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. நான் இங்கே செல்வன் தாமஸ்
மற்றும் உங்கள் சுஜாதா செல்வின். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் இறை இசை வழங்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம்.
வாரந்தோறும் நாங்கள் We may have skipped a few weeks. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் நாங்கள் வந்து வேதத்தை குறித்து இதர் ஒரு டாபிக் ஒரு பர்டிகுலர் சாப்டர்ன பைபிள் எடுத்து நாங்கள் இது மாதிரி ஒரு விவாதத்தின் மூலமாக கருத்து பரிமாறிக்கொள்வோம். அதுபோல் இன்றைக்கும் கூட வி கம் ப்ரிப்பேர்ட் வித் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லையா சிஸ்டர்?
ஆமாம். இன்றைக்கு வந்து பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறத குறித்து, அது எதற்கோப்பாக இருக்கிறது அப்படின்னு ஜீசஸ் சொன்ன சில காரியங்களை பார்க்க போகிறோம்.
ஓகே, நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா?
ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நான் வந்து 10 காரியங்களை எடுத்திருக்கேன். முக்கியமாக வந்து மத்தேயு சுவிசேஷத்துலேருந்து மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதை குறித்து பேச போகிறோம். ஆனால் இது கிறிஸ்மஸ் காலமாக இருப்பதனால அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போம். நீங்கள் கேட்க போகும் பாடல்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் தீமாக தான் இருக்கும்.
இருளில் இருந்த என்ற பாடல், இது எங்களுடைய நெஞ்சநேத்ரி வால்யூமில் சுஜா எழுதிய ஒரு பாடல். இந்த பாடல் முடிவில் இன்னும் அதிகமான தகவல் நாங்கள் மட்டும் சொல்கிறோம்.
இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளும் தேசத்து குடியிருப்பவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளும் தேசத்தில் குடியிருப்பவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாடலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்மஸ் தீம், ஆனால் வந்து ஒரு ஜாஸ் இசையில் இந்த பாடல் அதிகமாக தமிழ் பாடல்கள் ஜாஸ் இசையில் ஃபியூஷனில் கேட்டதில்லை. திமுத்தி மதுக்கர் அவர்கள் இந்த பாடலை சிறப்பாக பாடியிருக்கிறார். ஜே ஜே ரூபன் அவருடைய இசை மற்றும் இசை கருவிகளை நேர்த்தியாக வாசித்த அநேகர் எங்களுக்கு இந்த டீமில்
நிறைய பேர், ஜான் பிரவீன் பைஸ்,
ஆமாம், இவங்க எல்லாரும் ஃப்ளூட்டிஸ்ட் கூட
இல்லை ஜோதம்
எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் முக்கியமாக எனக்கு என்ன சொல்லணும் நேயர்களுக்குன்னா, இது வந்து ஒருவேளை நீங்கள் இந்த பாடல்கள் இந்த வரிகள் ரொம்ப கேள்விப்படாததாக இருக்கலாம். அதனால் ஐ வாண்ட் டு சே, இது வந்து ஏசாயா 9:1-6 இந்த வரிகள் இருக்குது. ஐசாயா 9:1-6 திஸ் சாங் இஸ் பேஸ்ட் ஆன் தீஸ் வர்சஸ். இந்த பாடல் நெஞ்சமே 3 என்கிற நெஞ்சமே பாகம் 3 என்னுடைய இசைத்தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு யூடியூப்லேயும் இந்த பாடல் கிடைக்கும்.
ஆமாம், யூடியூப்பில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ, சார்லி சாப்ளின் அவங்களுடைய இமேஜஸ் எடுத்து ஒரு ஒரு ஃபன்
மிக்ஸ்
மிக்ஸோட பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம
பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவானவர் சொன்ன காரியங்கள் குறித்து பார்ப்போம் என்று சொன்னேன். முக்கியமாக அதில் மத்தேயு 13:6 6 ஓமைகளை பார்க்க போகிறோம். மற்ற 4 கூட மத்தேயு தான், ஆனால் 13:6 அவர் 6 விஷயங்களை சொல்லியிருக்கார். முதலாவதாக 24 மேத்யூ 13:24, பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதாவது இந்த முழு இதையும் நான் வந்து அப்படியே வில் ஜஸ்ட் டெல் யூ த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. என்னன்னா, ஒருத்தன் வந்து என்ன பண்ணுற, நல்ல மனுஷன் நல்ல விதையை நல்ல நிலத்தில் விதைக்க
போகிறான்.
அவன் விதைச்சிட்டு போகும்போது என்ன ஆகுது, அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது கோதுமையை விதைச்சிருக்கான், நடுவில் வந்து களையும் இருக்குது, வீட்ஸ் ஆல்சோ ஆர் தேர். அப்போ இவருடைய வேலைக்காரங்க கேட்குறாங்க, நம்ம கோதுமை தானே விதைச்சோம், களை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது, ராத்திரியில் வந்து நம்மளுடைய பிசாஸ், அதாவது நம்முடைய எதிரி வந்து விதைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற நம்முடைய பகைஞன் வந்து விதைச்சிட்டு போயிட்டான். அப்போ இந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் களையெல்லாம் பிடுங்கிட்டோமா அப்படின்போது, இல்லை இப்போ எல்லாம் சின்னதாக இருக்கு இல்லையா, யங் பிளான்ட்டு. ஆமாம், அதனால் நீங்கள் விதையை களையை பிடுங்கும்போது கோதுமையும் பிடுங்கிடுவீங்க, ஏன்னா இட் இஸ் நேச்சுரல், பக்கத்து பக்கத்தில் எல்லாம் இருக்கனால அதுவும் பிடுங்கின்னு வந்துடும் இல்லையா. அதனால் விட்டுருங்க, ரெண்டும் வளரட்டும், எல்லாம் வளர்ந்து முடிஞ்சு அறுப்பு காலத்தில் முதல்ல களையை பிடுங்கி அதெல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான அர்த்தத்தையும் வந்து அவரே சொல்கிறாரு, அறுப்பு உலகத்தின் முடிவு, இந்த நல்ல நிலத்தில் விதை விதைத்த மனுஷன் தேவன் தேவகுமாரன், பகங்கன் வந்து பிசாசு, அவனுடைய ஆட்கள் வந்து அவனுடைய தூதர்கள், அவங்க வந்து இதை விதைச்சிட்டு போயிடறாங்க. ஸோ இப்படி எல்லாம் சொல்லும்போது இந்த உலகத்தின் முடிவில் அப்படி தான் ஆகும். ஸோ நல்லவங்களெல்லாம் வந்து ஒரு பக்கமாக சேர்ப்பார், கெட்டவங்க அதாவது ஆண்டவர் இது பண்ணாதவங்கள வந்து அக்னியில் போடுவார்கள், நல்லவர் நீதிமான்களோ அவருடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும், 2-3 காரியங்கள் இதுலேருந்து நான் கற்றுண்டேன் அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் டு புல் த வீட்ஸ் விதவுட் டேமேஜிங் த வீட்ஸ் விதவுட் டேமேஜிங் த வீட் பிளான்ட்ஸ். ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஒரே டைம் அதாவது இட் ஈஸியாக வந்து களையை எடுத்துட முடியாது, அதனால வந்து கோதுமைக்கும் டேமேஜ் வரும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் நல்லா ப்ராஸ்பர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு எனக்கு இது தோணுச்சு, இதுதான் அந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு ஐ வாஸ் ஃபீலிங். இதை பற்றி நான் இதை மெடிடேட் பண்ணும்போது என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு வந்து 1 தான் ஆகும் அதை செய்கிறதுக்கு, ஆனால் அது வந்து அவர் வந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் ரெண்டுத்தையும் விட்டு வச்சுருக்காரு. ஸோ நம்ம ஒருவேளை நம்ம சரியானவங்களாக வாழ்ந்துருந்தோன்னா, ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம்னா கூட அதுக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்றது பலன் வந்து இப்போ கிடையாது, உலகத்தின் முடிவில் தான், அறுப்பு காலத்தில் தான் அதுக்கு வந்து முடிவு. இன்னொன்று வந்து என்ன எனக்கு தோணுச்சுன்னா, ஸோ வந்து நம்ம மனசு தளர விட்டுறக்கூடாது. ஒருவேளை கெட்டவங்க ப்ராஸ்பர் ஆகிறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா மனசு தளர விட்டுறக்கூடாது. ஏன்னா உலகத்தின் முடிவில் வந்து சர்வலோக நியாயாதிபதி வந்து எல்லாத்தையும் கரெக்டாக நியாயமாக செய்வார்ன்றத நான் புரிஞ்சுட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா, சரி அந்த சின்னதாக வளரும் போது கோதுமையும் சரி களையும் சரி ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் கூட பார்த்துருக்கேன், சில சமயம் ரோட் சைடில் போகும்போது புதினா மாதிரியே ஒரு இலை இருக்கும். நான் கூட முதல்லலாம் அதை நினச்சிருப்பேன் புதினா, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இல்லை அது களை, இட்ஸ் இட் லுக்ஸ் லைக். ஸோ வந்து அதை எடுத்து அது எதுக்கு இது சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்க்க நல்லவங்கள போல தான் இருப்பாங்க, ஆனால் வந்து திஸ் இஸ் ஹவ், அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறது ஏமாத்துறாங்க, இது ஆக்சுவலி போலி அப்படின்றத அது குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து திஸ் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ். காட் ஹேஸ் அ பர்பஸ், அவருக்கு வந்து அவர் எல்லாவற்றையும் சரியாக நல்லதாக தான் செய்தார், ஆனால் வந்து இப்படி தவறான காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் அதை வந்து நம்ம இப்போ அதை பற்றி நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. காட்ஸ் டைம் வில் கம், அப்போ வந்து ஹி வில் டூ வாட் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான்கள் வந்து சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஸோ நம்ம சூரியனை போக பிரகாசிக்கிற நாள் வரும். அது வரைக்கும் கோதுமை வந்து பொறுமையாக வளருது இல்லையா, ஒரு விதையை விதைச்சி அது ஃபுல்லாக வளர்ந்து அறுப்பு காலத்தில் தான் அது எது கோதுமை எது கடன்னு கிளியராக தெரியும்.
ஓகே,
ஸோ அந்த நாளில் தான் தெரியும் யார் உண்மையில் நல்லவங்க. இப்போ நல்லவங்களை போல காணப்படுறவங்க கூட யார் நல்லவங்க உண்மையாக யாரும் சரியா இல்ல இல்லாதவங்கன்றது அறுப்பும் போது தான் தெரியும். அப்போ தான் அதனுடைய விதை அதனுடைய அந்த கிரெயின் தெரியும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்கணும், அப்போ தான் நம்ம நீதியின் சூரியனை போல பிரகாசிக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தில். சரி, அடுத்ததாக 13:31-33 ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம்னு
நினைக்கிறேன்.
மத்தேயு 13 தான் 6 ஊமைகள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது வந்து 31 வந்து பரலோக ராஜ்யம் கடுகு விதை கோப்பா இருக்கிறது, 33 பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஸோ இது ரெண்டையும் ஏன் ஒன்னா சொல்றேன்னா, போத் டாக் அபவுட் குரோத், அதாவது வளர்ச்சியை குறித்து சொல்லுகிற காரியங்கள். என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்குப்பா இருக்கு, அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட அது வளர்ந்து பெருசாயினோடனே என்ன ஆடுது, ஆகாயத்து பறவைகள் கூட வந்து அதில் தங்கும்படிய அளவுக்கு அது பெருசாகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்து கடுகுன்றது வந்து எதை குறிக்கிறதுனா, ரொம்ப சின்ன ஒரு விதைன்றது தான் அர்த்தம். அண்ட் கடுகு விதை ஆக்சுவலி பெருசாக மரமாக ஆகாது, அது ஒரு பெரிய புஷ் மாதிரி தான் ஆகுமே தவிர எனக்கு தெரிஞ்சு மரமாக ஆகாது. பட் இட் வாஸ் அன் எக்ஸாஜரேஷன், அதாவது இட் இஸ் அ லார்ஜ் பிளான்ட் ஃபார் அ சீட் தட் ஸ்மால், அவ்வளோ சின்ன ஒரு விதைக்கு அது பெரிய செடி. மற்றும் அல்ல, அவர் வந்து கடுகு விதையை வந்து அதனுடைய சின்ன இதுக்கு தான் அர்த்தமாக சொன்னாரே தவிர, பரலோகராஜ்யம் எவ்வளோ பெருசுங்கிறத குறிக்க தான் மரம்னு சொன்னார். ஏன்னா பரலோகராஜ்யம் வந்து மிகப்பெரியது இல்லையா. ஸோ வந்து எப்படி ஒருத்தருக்குள்ளே வந்து ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்க எப்படி வளர்ந்து பெருசாகி மற்றவங்களையும் என்ன சொல்கிறது ஆரவணைத்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கிறது குறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதே போல் அந்த புளித்த மாவு, ஆக்சுவலி வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வச்சாலே அந்த முழு மாவும்
புளிக்க செய்யும்
அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கொஞ்சம் புளித்த மாவின் தன்மை முழு எல்லா மாவுக்கும் பரவர வரைக்கும் அதை வந்து இட் இல் கீப் லீவனிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளார் இல்லையா. அந்த கொஞ்சம் புளித்தமாக தன்னுடைய தன்மையை முழு மாவுக்கும் கொடுக்கும். ஒரு கொஞ்ச நாள் ஆனோடனே அது ஃபுல்லாக ஊப்பி அந்த மாவு மொத்தமே புளித்ததாக மாறிவிடுகிறது. இது எதை குறிக்கிறதுனா, பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்த நாம இப்போ நம்ம ஒருத்தர் வரும்போது அவங்க தே இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் ஆல்சோ டு பிகம் லைக் தட், மற்றவங்களும் அதை போல் ஆகும் வரையில். அப்போ கடைசியில் எப்படி இருக்கும், முழு மாவும் புளித்ததாகணும். அதே போல் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது. கடுகு வந்து மற்றவர்களையும் வந்து ஆண்டவர் இடத்துல கொண்டு வரக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கும் ஒரு அடைக்கலம் தரக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது அதோட பரலோக ராஜ்யங்கிறது ஒரு சின்ன விதையை போன்று தான், கடுகளவு விசுவாசம்னு அதே கடுகு தான் அவர் விசுவாசத்துக்கும் அவர் அளவுகோலாக காமிச்சார். ஸோ ஒரு சின்ன அளவு விசுவாசம் நமக்குள்ளே ஆண்டவர் மேலே இருந்தால் அது நமக்குள்ளேயே வேரூன்றி வளர்ந்து பெருசாக மாறுகிறது என்பதை இந்த ரெண்டு ஓமைகளும் குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் வந்து இட் சேஞ்சஸ் அவர் கேரக்டர் ஃபார் குட் அப்படிங்கிற காரியங்களை இந்த இது குறிக்கிறது. நம்மளுடைய ஆண்டவருக்குள்ளே வளருகிற வளர்ச்சியையும் குறிக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இன்னும் 7 ஓமைகள் இருக்குது, 3 ஓமைகள் பார்த்துட்டோம். அடுத்த மற்ற காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக மற்றும் ஒரு கிறிஸ்மஸ் பாடலை
ரட்சகர் பிறந்தார் என்று பென்னி ஜோஷோடைய லாஸ்ட் இயர் மற்றும் நல்ல ஒரு பாடல்.
வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே, பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தார். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே.
வெல்கம் பேக் டு தி இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் டிஸ்கஷன்ல இருக்கோம்.
பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஜீசஸ் சொன்ன பல காரியங்கள், விசேஷமாக மத்தேயு 13 அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து அதில் அவர் சொன்ன 6 காரியங்கள் மற்றும் இன்னும் ஒரு 4 காரியங்கள், மொத்தம் 10 காரியங்கள்.
நம்ம வந்து கோதுமை மணி, கடுகு மற்றும்
புளித்தமாவு,
புளித்தமாவு
3 பார்த்தோம். இப்போ வந்து 4, 4, 5 சேர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது ரெண்டும் சிமிலரானது. மத்தேயு 13 அதிகாரம் 44 மற்றும் 45 வசனங்களை நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம். 44 வசனத்தில் என்ன போட்டிருக்கோம்னா, பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கு. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இன்னும் அடுத்தது வந்து பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரி கோப்பா இருக்கு. அவன் என்ன செய்யறா, ஒரு நல்ல முத்தை பார்த்த உடனே தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஸோ இந்த ரெண்டு காரியத்துல என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, அந்த காலத்துல எப்படின்னா வேல்யூபிள்ஸை வைக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் புதைச்சி வச்சுட்டு சில சமயம் வாருக்கெல்லாம் போவாங்க, போருக்கு போயிட்டு சில சமயம் திரும்பி கூட வரமாட்டாங்க. அப்போ அது ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஏதோ நிலத்தை தோண்டும் போது ஒரு அந்த மாதிரி ஒரு புதையல் பார்க்குறான். நம்ம கூட இப்போ பேப்பர்லலாம் படிப்போம்ல, சில சமயம் புதையல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம். ஸோ இவன் அது புதையலை கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், அது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு உள்ளதுன்றதுனால என்ன சொல்கிறான், சரினா அதை மறைச்சு போய் அந்த நிலத்தை வாங்கி எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். எதுக்காகனா அந்த புதையலுக்காக. அந்த அப்படின்னா அதே மாதிரி அந்த முத்துக்களை தேடுகிற அந்த வியாபாரி, அவன் என்ன பண்ணான், இதான் அவனுடைய தொழில். அந்த காலத்தில் வந்து முத்து வந்து ஆக்சுவலி இதில் தான் இருக்கும், இந்த இந்தியன் ஓஷனில் தான், அதாவது இந்து சமுத்திரத்தில் தான், இந்து மகா சமுத்திரத்தில் தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த வழியாக வருகிற வியாபாரிகள் அந்த நல்ல முத்து இந்த மாதிரி விலையேற பெற்ற காரியங்களை எல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ அதுக்குன்னு இந்த வியாபாரிகள்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அதோடு இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபிஷிங் அந்த மாதிரி சீ சைடில் இருக்கிறனால இவங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அப்ப இந்த வியாபாரி வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் குட் திங்ஸ் டு பை, நல்ல முத்துகள் ரத்திரங்கள் அப்படி ஒருவேளை அதுல வியாபாரம் செய்யறவன இருந்திருக்க கூடும். அவன் ஒரு நல்ல முத்தை பார்த்த உடனே அது ரொம்ப நல்ல விலையேற பெற்றது, அது ரொம்ப மதிப்பு அதிகம்னு தெரிஞ்ச உடனே தன்னோட உண்டான எல்லாத்தையும் வித்து அந்த முத்தை வாங்குறான். ஸோ இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா, அவங்க வாங்கின விஷயங்கள் ரொம்ப விலை மதிப்பா உள்ளானவைகள் இல்லையா, அது வெரி வேல்யூபிள். ஸோ பரலோகராஜன் வந்து இட் இஸ் ஸோ வேல்யூபிள், அது எவ்வளோ பெரிய விலையானது உயர்ந்ததுன்னா, தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட தே ஆர் ஹாப்பி டு டூ தட். ஒருத்த வந்து தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று சந்தோஷமா அதை என்ன பண்ணுறான், கொடுத்துட்டு இந்த முத்தை வாங்கிக்கிறான் இல்லை இந்த புதையலை வாங்கிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒன்று, இது வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நமக்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாலும் கூட கொடுக்கணும், கொடுத்தா தான் யூ வில் கெட் சம்திங் இன் ரிட்டர்ன். இவ்வளோ விலை மதிப்பான ஒன்றை வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு நமக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்கறது கூட தகுதியான விஷயம்தான். இட் இஸ் வர்த் ஆல் தட். ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படி நம்ம கொடுக்கறனால நமக்கு கிடைக்கிற விஷயம் ரொம்ப விலை மதிப்பானது. ஸோ அது வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது, ஆப்ட், இட் இஸ் கரெக்ட் தட் வி டூ தட். அப்படி பண்ணுறதுக்கு அது வந்து சரியான ஒரு காரியம்தான், தகுதியான ஒரு விஷயம்தான் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த புதையலை கண்டுபிடிச்சவன் வந்து எதேச்சியை தான் கண்டுபிடிச்சான், அவன் புதையலை தேடி போல கிடச்சது, ஹி ஃபவுண்ட் இட் பை சான்ஸ். வேற இந்த முத்து வியாபாரி அதை தேடி போனான். ஸோ இப்போ நம்ம கூட சில பேர் வந்து பை என்ன சொல்ல நம்ம நினச்சிக்கிறோம் பை சான்ஸ்னால், ஆனால் ஆண்டவர் வந்து எதிர்பாராத ஒரு விதத்தில் நம்ம சந்திக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப ஒரு தேடல் இருக்கும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு தேடல் இருக்கும். எப்படி நம்ம தேடி இருந்தாலும் தேடினோமோ தேடலையோ, ஆனால் நம்ம விலையை உயர்ந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்த உடனே நமக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்து அதை வாங்கி கொள்வது ஞானமான ஒரு காரியம். ஸோ பரலோக ராஜ்யம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தும் அதை வாங்கி கொள்வதற்கு அது தகுதியான ஒரு காரியம். அண்ட் அதை வாங்கினவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அதையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ நமக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே நான் நினைக்கல, இவ்வளோ ஒரு விலை மதிப்பான விஷயம் எனக்கு கிடச்சதுன்னு தான் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நமக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்க கூட நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது காட்டுது. அடுத்ததாக வந்து பரலோக 13:47 பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜீசஸ், என்னென்னா அவங்க அந்த மீன் பிடிக்கிற ஒரு நிறைய மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவில் அவங்க இருக்கிறதுனால அவர் இதை பற்றிலாம் நிறைய அவர் சுற்றி
அங்கே என்ன இருக்கோ அது குறித்து
ஆமாம் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை வச்சே அவர் வந்து நிறைய விஷயங்களை எவ்வளோ ஞானமாக அறிவாக அருமையாக சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஒருத்தன் வலையை போடும்போது இட் சீம்ஸ் அந்த கலிலேயா கடலில் 24 விதமான ஃபிஷ் இருக்குமா, அதில் சிலது தான் சாப்பிட முடியுமா சிலது சாப்பிட முடியாதான். இங்கே கூட அப்படி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிங்ரேலாம் ஆக்சுவலி கொலையே ஒருத்தரை சாகடிக்கக்கூடிய அளவு மீன்கள்லாம் கூட இருக்குல்ல, விஷ மீன்கள்லாம் கூட இருக்குது. எனிவே ஒரு நெட்டை போடும்போது நமக்கு அந்த நெட்டில் எந்த ஃபிஷ் கிடைக்கும் தெரியாது, வலையை போடும்போது அது எல்லா வித மீன்களையும் தான் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அவங்க கரைக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, வலையை பிரித்து நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் பிரிப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஆக்சுவலி நம்ம இந்த கோதுமையும் கலைக்கும் சிமிலரான ஒரு ஓமைன்னு சொல்லலாம். அதையும் இதையும் சேர்த்து கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு சொன்ன பல விஷயங்கள் இதுக்கும் பொருந்தும் இல்லையா. அதாவது வலை வந்து எல்லாத்தையும் வாரி ஒன்றா கொண்டு வந்துடுது, ஆனால் அவைகளை முதல்ல வந்து பிரிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து உலக முடிவில் ஆண்டவர் கூட சொல்லியிருக்காரு, வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அதை தான் அது குறிக்குது. ஸோ பல்லவ ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கும் ஒரு ஓமை அவர் சொல்கிறார். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் இந்த ஓமை வந்து பிரிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்றத குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். களையும் கோதுமையும் போல நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காட் வில் செப்பரேட் தி குட் த பீப்புள் ஹூ ஃபாலோ ஹிம் அண்ட் த பீப்புள் ஹூ டூ நாட் ஃபாலோ ஹிம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். அடுத்ததான ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு பார்ப்போம். இது வந்து மத்தேயு 13:6 காரியங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 4 இருக்குது. இது வந்து 20:1 இருக்குது. இது வந்து நமக்கெல்லாம் அதிகமாக ஒரு வேளை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஓமை தான். அதாவது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணான், தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்து அதிகாரியில் புறப்பட்டான். அவன் போயிட்டு வந்து என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆளுங்களை பார்த்தோன்னே போய் வேலை செய்ங்க, நான் அவங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துண்டு வேலைக்கு வராங்க. இவங்க காலையில் 7 வராங்க வேலைக்கு. அப்புறம் இவர் திருப்பியும் போய் 2 கழித்து போய் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து வேலை செய்ங்க, நான் உங்களுக்கு நியாயமாக கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 3 போகிறாரு, 5 கடைசியாக 5 போகிறாரு. ஏன்னா 6 இசுர வேலை அவங்களுக்குலாம் வந்து 6 இந்த டே ஃபினிஷஸ், 6 வேலை நிறுத்தினோம். ஸோ காலையில் 7 வரிசையாக 9:11 அப்படி வந்து 3:05 அப்படி வரவங்க எல்லாரும் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ வந்து கடைசியாக இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் வேலை முடிஞ்சோடனே கூலி கொடுக்கும்போது 5 வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் கொடுக்குறாங்க. அப்போ முன்னாடி வந்தவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கே இவ்வளோ கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கூட கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம ஹோல் டே வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அதே பணம் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க உடனே முறுமுறுக்கிறாங்க, இது நாங்கள் ஃபுல் வெயில உஷ்ணத்தை சகிச்சு நாங்கள் வேலை செஞ்சோம், எங்களை அவங்களுக்கு சமமாக்கிட்டீங்களே. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒன்றும் அநியாயம் பண்ணலையே, நீ எனக்கு கிட்டே எதுக்கு சம்மதி, நீ ஒரு பணத்துக்கு சம்மதிச்சு தானே வந்தேன், நான் அதை உனக்கு கொடுத்துட்டேனே, நான் உனக்கு ஒன்றும் அநியாயம் பண்ணி, அவனுக்கு நான் அதிகமாக கொடுக்கறது என்னுடைய இஷ்டம், என்னுடைய பணத்தை நான் அவனுக்கு எப்படி கொடுக்கணுன்றது நீ எனக்கு சொல்லக்கூடாது, உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன் கண்ணனாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இந்த ஓமையை சொல்கிறான்னா, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். இதை நம்ம நிறையா வந்து பார்க்கலாம் இல்லையா, இந்த இதில் ஊழியக்காரங்க வேலை ஆண்டவருடைய இதை செய்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து முதல்ல வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க, கடைசியில் வந்து கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து லேட்டராக வருவாங்க ஆனால் டில் தி எண்டு இருப்பாங்க. இப்படி எல்லா விதமான மக்களும் நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்க. எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்டியனாக இருந்தோம் இல்லை ஊழியம் செஞ்சோங்கிறது பற்றி பிரச்சனை இல்லை, யார் யாருக்கு எப்படி எப்படி வந்து பலன் கொடுக்கணுங்கிறது ஆண்டவருடைய இஷ்டம் இல்லையா. அதை கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் வந்து எந்த வித தகுதியும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், அது அதில் உண்மையாக ஊழியம் செய்யணும், அதுக்கு அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு வேலையாளுடைய நிலைமையில தான் நம்ம இருக்கோமே தவிர அவர் எஜமான் நம்ம அவரை கேள்வி கேட்க
நமக்கு. இந்த நேரத்தில் வந்து அந்த சிலுவையில் இருக்க அந்த கல்வன் தான் ஞாபகம் வருது, அவனு கூட அது மாதிரி கடைசி நேரத்தில் வந்து
ஆமாம்
வாழ்நாள் முழுசும் உத்தமமா இருந்தாலும் கூட சிலர் கடைசி நேரத்தில் கூட கடவுளை அறிந்தவங்க கூட அதே மாதிரி அதே மாற்றத்துக்கு நம்மளும் போவோம்.
எக்ஸாக்ட்லி, அப்ப நம்ம அங்க போய் சொல்ல முடியாது அவன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கிறிஸ்டியனா இருந்தான், உங்களுக்காக ஒன்றும் செய்யலையே, அவன் எப்படி பரலோக ராஜ்யத்தில் இருக்கா, நாங்கள் வாழ்நாள் பூரா உங்களுக்காக வாழ்க்கை சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் தயாளனாக இருக்கிறார் அப்படின்றதுனா அதுதான் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டு தான் வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஏழு ஓமைகளை பார்த்தோம், இப்போ மற்றும் மிச்ச ஓமைகளை பார்க்கறது முன்பாக மற்றும் ஒரு பாடலை
கேட்போம். சிறுமியை பாடிய கிறிஸ்மஸ் காலத்துக்கான ஒரு நல்ல அற்புதமான ஒரு அழகிய பாடல்.
என்ன
அழகிய ஒரு பாடல் என்ன கொடுப்பேன் கிறிஸ்டினா பரல் பாடிய ரோஹே ஆல்பம்ல இருந்து.
எவ்வளவு சின்ன பொண்ணு, இவ்வளவு அழகா பாடுறா,
பியூட்டிஃபுல் சாங் கூட,
வேர்ட்ஸ் ரொம்ப அழகா.
ஆமா, தொடர்ந்து நம்ம பரலோக ராஜ்யத்தை பத்தி பார்ப்போம்.
ஆமா, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏழு காரியங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். எட்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 22:2. மத்தேயு சாப்டர் 22:2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த உண்மை கூட ஒருவேளை நம்ம அநேகருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடும். அந்த ராஜா என்ன பண்ணுறோம், தன் மகனுக்கு கல்யாணம் செய்கிறான். அநேகருக்கு வந்து அந்த அழைப்பிதழ் அனுப்புகிறான், இன்விடேஷன் அனுப்புகிறான். அவங்களாம் ஆக்சுவலி அதை எப்படின்னா, யூஸ்வலி வந்து அந்த டைமில் எப்படி பண்ணுவாங்களா, ரெண்டு இன்விடேஷன் அனுப்புவாங்களாம். முதல் இன்விடேஷன் வந்து இந்த நாளில் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் இவங்க ஆக்சுவலி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த யூஸ்வலி அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகுது எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்ல முடியாது கரெக்டாக இல்லையா. ஸோ விருந்து ரெடியான உடனே போய் ஆள் அனுப்புவாங்களாம் கூட்டின்னு வர சொல்லி. அப்படி அனுப்பும்போது இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அவங்கெல்லாம் வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டாங்க. நான் வயல இது பண்ணும், ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணை கொண்டே ஏதோ சம் சில்லி எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வந்தது அந்த ராஜாவுக்கு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறான், போய் அந்த இடத்தையே எரிச்சுட்டு போய் அவன் சொல்கிறான், என்னுடைய தன்னுடைய வேலைக்காரங்களை போய் போய் மற்ற அந்த தெருவில் அங்கே இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூட்டின்னு வா. அழைக்கப்பட்டவர்கள் வந்து அபாத்திரர்கள் ஆகிட்டாங்க. தே எல்லா தே டோன்ட் டிசர்வ் டு பி தோஸ் ஹூ ஆர் இன்வைட்டட் டு நாட் டிசர்வ் மை மீல் எனிமோர், மை பேங்க்வெட் எனிமோர். ஸோ நீ சந்த வெளியில் நிற்கிறவங்களெல்லாம் போய் கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூட்டின்னு
வந்துடுறாங்க.
அப்போ கூட்டின்னு வரும்போது எல்லாம் அந்த ஃபுல்லாக அந்த இதில் உட்காந்துருக்கும் போது அந்த ராஜா வரான், வந்து பார்க்குறான் அந்த பந்தி சாலை அந்த சாப்பிட்ற அந்த இதை இடத்த. அப்போ அதில் ஒத்தன் வந்து கல்யாண வஸ்திரம் போடாமல் இருக்கான். அவன் வந்து கல்யாணத்துக்குரிய வெட்டிங் க்ளோத்ஸ் ட்ரெஸ் போடல,
செரமோனியல் ட்ரெஸ்
சாமா போடல. அப்போ வந்து எப்படி நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது சொல்லி அவனுக்கு அவனை தண்டிச்சிடறான், நீ வந்து இந்த மாதிரி கல்யாண வஸ்திரம் தரித்தவனாக நீங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு அவனை கோச்சிக்கிறான். ஆக்சுவலி இதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுட்டோன்னா வீல் நோ வைஃப் இட் இட் தட். நமக்கு ஒருவேளை தப்பாக தெரியலையே அப்படி பண்ண ராஜா பண்ணது அநியாயம்னு ஒருவேளை நமக்கு தோணலாம். முதலாவது வந்து இது ஐ திங்க் இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிது. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்கள் ஆகிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உண்மையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவங்க வந்து ஆனால் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு அவர் அழைக்கும் போது அதை வந்து தள்ளிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ மேசியாவை அவங்களுக்கு அவர் அனுப்பும் போது அவங்க வந்து புரிஞ்சுக்கல. அவங்களுடைய மகனை அவர் அனுப்பின போது திடீர்னு அண்டர்ஸ்டாண்டும் திடீர்னு ரெக்கக்னைஸும். அது மட்டும் இல்லாமல் தேவனை விட்டு விலகி போனதுனால தேவனையே வெறுத்து தேவனையே தள்ளிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அந்த சந்தை வெளியில் எல்லாம் நிற்கிறவங்க வந்து வெளியில் ரோட்லலாம் நிற்கிறவங்க யாரை குறிக்கிறதுன்னா புறஜாதியாராகி நம்மளை. அதான் அதனால் அழைக்கப்பட்டவர்கள் பாத்திரமாக இல்லாமல் போனதுனால எல்லாரையும் வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அழைத்து கொண்டு வா, என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு எல்லாரையுமே அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்ன, எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு வந்த பின்பு அதே வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பிகம் டிசர்விங் ஆஃப் த பேங்க்வெட். அந்த அந்த விருந்தை சாப்பிட தகுதி உள்ளவர்களாக நாம் மாறணும். பழைய வஸ்திரம் தரித்தவர்களாக அப்படியே அங்கே இருக்க முடியாது. ஒருவேளை இந்த வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ராஜா வந்து வஸ்திரம் கொடுத்துருக்கலாம், கல்யாணத்தில் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம். இல்லைனாலும் கூட வந்து யூ ஷுட் வேர் க்ளீன் க்ளோத்ஸ். ஒருவேளை இந்த ஆள் வந்து அழுக்கான ஒரு வஸ்திரங்களை போட்டிருந்துருக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய இது, என்ன சொல்வது, ஒரு அதனுடைய அதனுடைய அர்த்தம். தட்ஸ் வாட் இட் சீம்ஸ் டு இம்ப்ளை. ஸோ என்னென்னா நம்ம நம்ம வந்து இருக்கிற விதமாகவே நம்ம வர நமக்கு அழைப்பும் அனுமதியும் இலவசம். இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அழைச்சிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு உள்ளே. ஆனால் உள்ளே வந்த பின்பு நாம் வந்த வண்ணமாகவே இருக்க முடியாது. அதுதான் இதை வந்து இந்த வஸ்திரம் வந்து குறிக்குது. ஸோ நாம் வந்து அந்த இடத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாறணும். அதுதான் வந்து அது குறிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மெனி ஆர் கால்டு ஆர் இன்வைட்டட் வித் த மெசேஜ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், பட் ஓன்லி தோஸ் ஹூ ரெஸ்பாண்ட் வேர்திலி வில் ஷேர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த சோசன் கவனன்ட் பீப்புள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம், இதனுடைய சாராம்சம் என்று சொல்லலாம். சரி, அடுத்ததாக மத்தேயு 25:1. மேத்யூ சாப்டர் 25:1. என்னென்னா பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அதாவது இந்த இந்த இதுவும் கூட வந்து நிறைய பேருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் இந்த ஓமை கூட. ஆமாம், என்னென்னா வந்து யூஸ்வலி அந்த காலத்தில் கஸ்டம் என்ன என்ன வழக்கம்னு சொன்னால், பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகும் போதுன்னா பொண்ணுடைய வீட்டில் வந்து எல்லாம் காத்து நிற்பாங்க, அந்த பிரைட்ஸ் மேட்ஸ் நம்ம இப்போ சொல்கிறோம், அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த மணவாளன் வந்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுவார் அவரோட வீட்டுக்கு. அவர் அப்படி கூட்டின்னு போகும்போது இவங்க கூட போய் அவளை விட்டுட்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஸோ அதுக்காக இவங்க காத்துன்னு இருக்கும்போது, அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அதனால் வந்து இவங்க காத்துன்னு இருக்கும்போது பையன் எப்போ வருவானே தெரியாது, மாப்பிள்ளை எப்போ வரான்னு சொல்லி தெரியாது, எக்ஸாக்ட் டைம்லாம் தெரியாது இல்லையா. ஸோ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் வந்துட்டார்ன உடனே எல்லாரும் போக வேண்டியதுதான். ஸோ அப்படி தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க மணவாளன் வரப்போறாரு வரப்போறான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, டைம் ஆன உடனே தூங்கிட்டாங்க. அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது இல்லை, பல்பு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த தீவட்டி, நம்ம ஊரில் கூட உண்டு இல்லை தீவட்டி, அந்த கட்டையோட துணியில் வந்து ஒரு துணியை சுற்றி அதை எண்ணெயில் துவச்சி அதை பற்ற வச்சுருப்பாங்க. இவங்களும் அப்படி தான் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப நேரம் எரியாது அந்த துணி, திருப்பி திருப்பி அதில் எண்ணெய் இருந்தால் தான் அது எரியும். எண்ணெய்க்கு வந்து சோர்ஸ் இல்லைல்ல, அப்பப்போ எண்ணெய் போட்டுட்டே இருந்தால் தான் எரியும். ஸோ என்னாச்சு, திடீர்னு வந்து இவங்க ரொம்ப நேரம் அவங்க களைச்சி போய் தூங்கிட்டாங்க, திடீர்னு மணவாளன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னே, மாப்பிள்ளை வந்துட்டானே எல்லாரும் எழுந்து உடனே தீவட்டியை பற்ற வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் கொண்டு போய் அந்த பொண்ணை விடணும். ஆனால் என்ன ஆகுது, அஞ்சு பேர் வந்து எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, அஞ்சு பேர் எண்ணெய் எடுத்துன்னு போல. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்கள்ட்ட எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்கள் தீவட்டிலாம் அணைஞ்சு போகுது. அப்போ அந்த அஞ்சு பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்னா எங்களுக்கும் அணைஞ்சிட்டு, அப்போ யாருக்குமே இருக்காது, அதனால நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இவங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே கதவு, அவங்க எல்லாரும் உள்ளே போய் கதவு முடியாச்சு மணவாளனோட வீட்டில். ஸோ அவங்க எல்லாரும் போய் இப்போ விருந்து சாப்பிட போகிறாங்க, ஆனால் இவங்களால உள்ளே வர முடியல. ஸோ இதோட முழு இதையும் நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து மணவாளன் வந்து கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லலாம், மனுஷகுமாரனை குறிக்கிறது சொல்லலாம், மணவாட்டி அதாவது பிரைடு வந்து சபையை குறிக்குது, இந்த வேர்ஜின்ஸ் வந்து வந்து சர்ச்சில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், த பீப்புள் ஆஃப் த சர்ச்னு சொல்லலாம். அப்போ வந்து என்னென்னா, அதாவது இவங்களுக்கு வந்து மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது, அதே மாதிரி தான் நமக்கும் எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, அவர் வர தாமதம் ஆகலாம், இட் மே பி லேட் பிஃபோர் ஹி கம்ஸ் அண்ட் வி டோன்ட் நோ. அதனால் எதுக்கு இது சொல்கிறாங்கன்னா, யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு ஆல்வேஸ். ஆமாம், எப்பொழுதுமே வந்து ஆயத்தமாக இருக்கணும், எப்போ வருவார்னு நமக்கு தெரியாதுனால. அதை தான் ஜீசஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா. பத்து பேருமே ஆக்சுவலி தூங்கிட்டாங்க, எல்லாரையும் என்ன சொல்கிறது, அந்த அஞ்சு பேரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே சோர்வு வருவது வந்து வரக்கூடியது தான். ஆனால் அந்த அஞ்சு பேர் பண்ண இது என்னன்னா, எண்ணெய் வச்சிருந்தாங்க, தி கேம் ப்ரிப்பேர்டு ஃபார் தி இவென்ச்சுவாலிட்டி. அது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவுல வந்து நாம எப்பவுமே என்ன சொல்றது, சரியாக இருக்கணும். அந்த உறவுல வந்து எந்த வித பிளவும் ஏற்பட்டக்கூடாது. ஆண்டவர் எப்போ வந்தாலும் உடனே அதை நம்ம என்ன சொல்றது, அதை பிடிச்சிட்டு திரும்பியும் போகக்கூடிய மாதிரியான ஒரு உறவுல எப்பவும் அவரோட இருக்கணும். இப்போ இந்த இன்னொரு ஒன்று, இந்த அஞ்சு பேர் பண்ண தவறினது அதுதான். இன்னொன்று வந்து, எண்ணெய் யூஸ்வலி வந்து ஆவியானவரை குறிக்கிறதா ஒரு சொல்லாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரோட கூடின ஒரு நெருங்கின ஒரு உறவு நமக்கு இருக்கணும் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் நம்ம. இந்த இன்னொன்று என்ன இதில் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த அஞ்சு பேர் வந்து அவங்கள்ட்ட எண்ணெய் கேட்குறாங்க இல்லையா, அப்போ இவங்க சொன்னாங்க நாங்கள் உனக்கு கொடுத்தா எங்களுக்கும் இல்லாத போயிடும். வாட் இட் ஷோஸ் இஸ் தட் We cannot share other people's experience. இப்போ அவங்களுக்கு நல்ல உறவு ஆண்டவரோடு இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நம்ப போக முடியாது. நம்முடைய சொந்த எண்ணெய் இருந்தாதான் நம்ம போக முடியும். மற்றவங்கள்ட்ட இருக்கிற எண்ணெயை நம்ம கடன் வாங்க முடியாது. நம்மளுடைய உறவு ஆண்டவரோட சரியா இருந்தா தான் அவர் வரும்போது அவரோட கூட நாம் பிரவேசித்து அவரோட கூட அந்த விருந்தில் பங்கு இருக்க முடியும்ன்றத நம்ம பார்க்கணும். அது ஒன்ஸ் அந்த கதவு மூடிட்டா உள்ளே போக முடியாது, இட் கேன் பி டூ லேட் அப்படிங்கிறது தான் இதை குறிக்கிறது. கடைசியாக பத்தாவதாக, மத்தேயு 25 அதிகாரம் 14 வசனம், மேத்யூ சாப்டர் 25 வர்ஸ் 14, பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கு. இந்த ஓமை கூட நம்ம ஒருவேளை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர், அதாவது மூணு வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஒருத்தர்கிட்ட வந்து 10 தலந்து, இன்னொருத்தட்ட 5 தலந்து, இன்னொருத்த 2 தலந்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, 5 தலந்து 2 தலந்து 1 தலந்து கொடுக்குறாரு. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் திஸ் மணி வைஸ்லி, இதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட நான் போயிட்டு வருவேன், வரும்போது நான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் போனோடனே இந்த 5 தலந்து வச்சுருந்தவன் என்ன பண்ண, அவர் போயிட்டு திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வரும்போது 5 தலந்து வச்சுருந்தவன் என்ன சொல்கிறான், இன்னொரு 5 தலந்தை சம்பாதிச்சேன், இதோ உங்களுடைய காசுன்னு சொல்கிறான். அதே மாதிரி 2 தலந்து வச்சுருந்தவனும், உங்களுடைய காசை கொண்டு நான் இன்னும் 2 தலந்தை சம்பாதித்தேன், இதோ உங்களுடைய பணம். 1 தலந்து வச்சுருந்தவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வைக்காத இடத்துல அறுக்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுவடை செய்கிறவரும் அறுக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், உங்களுடைய தாளந்த புதைச்சி வச்சுட்டேன், இந்தா உங்களுடைய பணம் கொடுத்துட்டான். ஸோ ஆக்சுவலி இது என்னென்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி செய்கிறது ஒரு வழக்கம்தான். ரொம்ப நாள் போனாங்கன்னா அவங்களுடைய ஸ்லேவ்ஸ் வந்து, ஆக்சுவலி அந்த காலத்தில் ஸ்லேவ்ஸ்லாம் உண்டு இல்லையா, அவங்க ஆக்சுவலி அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க தான் அந்த வீட்டையே நிர்வாகம் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய அந்த எஜமான் ஊரில் இல்லாதப்போ அவங்களுடைய எல்லா காரியங்களும் இவங்க பார்த்துப்பாங்க. பட் அதில் முக்கியமாக இவங்க என்னென்னா, என்ன 2-3 காரியங்கள். ஒன்று வந்து இவங்க குட் ஸ்டூவர்ட்ஷிப், அதாவது தங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட இதுக்கு வந்து நல்ல உத்தரவாதம், தங்கள்கிட்ட எஜமான் ஒப்படைச்சிட்டு போனது காரியங்களை குறித்த உத்தரவாதம். 2வது வந்து, அதாவது இதுவாக நடந்துக்கிறது, ஃபேத்ஃபுல்லாக நடந்துக்கிறது. 2வது வந்து எஜமானுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது, அதாவது எஜமானுக்கு இதனால் பிரயோஜனம் என்ன, அதை அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை விருத்தியாக்கணும், அதாவது இப்போ அவர் இருந்தால் எப்படி அதை செஞ்சுருப்பாரோ அதே போல் நான் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு. கடமைன்னு சொல்கிறத விட பொறுப்புன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த முதல் 2 ஆட்களும் வந்து எஜமானுடைய நலத்தை யோசித்து, எஜமானுக்கு நல்லதையே யோசித்து இவங்க வந்து அவங்களுடைய காசை வர்த்திக்க பண்ணாங்க. ஆனால் இந்த 3வது வெறும் புதைச்சி திருப்பி கொண்டு கொடுத்தேன், இந்த ஜாக்கு கொடுத்தீங்க ஜாக்கதான் வச்சுருந்தேன், இருந்தால் திருப்பி கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது நான் கூட நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். யோசிப்பது உண்டு என்னென்னா, கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம், ஒரு ஏதோ இருக்கலாம், நமக்கு நேரம் இருக்கலாம், ஏதோ எல்லாருக்கும் ஏதோ ரிசோர்ஸஸ்
இருக்குது.
ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு பாட வரலாம், ஒருத்தருக்கு வேறு ஏதோ ஒன்று செய்ய வரலாம் இல்லையா. எது நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதை அவருக்காக உபயோகிக்கணும், 1வது. 2வது, அதை வர்த்திக்க பண்ணணும். யூ ஷுட் யூஸ் இட், யூ ஷுட் மல்டிப்ளை இட். நிறைய பேர் வந்து அது அப்படி செய்யாததை நான் பார்த்துருக்கேன். எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும், ஆண்டவர் அது எவ்வளோ ஒரு வேஸ்ட்டு, ஆண்டவர் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார். நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து தேவையில்லாத வீணான எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார். ஹீல் யூஸ் எவ்ரி திங், ஹீல் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி திங். ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன், இவர் அவர் பேர் என்ன, அந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் எழுதினார், அந்த புக் ரிக் வாரன், அதில் எழுதியிருக்கும் என்னென்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும், ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கும் இல்லையா, எதையோ செய்யக்கூடிய ஒரு இது இருக்கும், திறமை இருக்கும். உனக்கு எது நல்லா வருதோ அதுதான் உன்னுடைய திறமை. உனக்கு எது நல்லா ஈஸியாக செய்ய வருதோ, எது நீ ரொம்ப இஷ்டப்பட்டு செய்கிறியோ அதுதான் உனக்கு கடவுள் கொடுத்த திறமை, உனக்கு கொடுத்த அழைப்பு, அதை யூஸ் பண்ண அப்படின்னு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக யூஸ் பண்ணோம். அப்படி நம்ம பண்ணாமல் இருந்தால் ஆக்சுவலி நம்ம வந்து எஜமானின் நலத்தை தேடாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் நமக்கு ஏன் அதை கொடுத்துருக்கட்டா அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னா ஆண்டவர் வானத்தை திறந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டார். நம்ம மூலமாக தான், யாரோ ஒருத்தர் மூலமாக தான் கொடுப்பார் இல்லையா. அது இட் நீட் அண்ட் பி மெட்டீரியல், அது வந்து பணமாக காசாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நமக்கு ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு இல்லை, ஒரு நல்ல வசனம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு, அந்த வசனத்தை நீ மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது, ஒருத்தட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். ஸோ நம்ம வந்து ஒருவேளை நமக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வரம் இருக்கிறோம், அப்படி இருந்தால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு அது ஆறுதலுக்கு, இப்போ ஆண்டவர் நேரில் வந்து அவங்கள ஆறுதல் படுத்த மாட்டார், அதுக்கு தான் நம்மளை கருவிகளாக யூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் நமக்கு திறமைகளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்மள்கிட்ட எதை எதிர்பார்க்குறாரோ அதுக்கான திறமைகளை நமக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பார். அதை நான் எப்பவுமே கவனிச்சிருக்கேன், ஹீ எக்யூப்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹீ சென்ஸ் அஸ். அப்படி இருக்கும்போது வி ஹாவ் டு யூஸ் வாட் ஹி ஹஸ் கிவன் டு அஸ். அப்படி செய்யலைன்னா நம்ம ஆண்டவருக்கு ஆக்சுவலி துரோகம் பண்ணுறவங்களா இருக்கும் இல்லையா, அவருடைய வேலையை தடை செய்கிறவங்களா இருப்போம். ஏன்னா நம்ம அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாக பயன்படலைன்னா அப்போ அவங்களுக்கு ஆன்லைன் ஹீல் லுக் ஃபார் சம்படி எல்ஸ் டு டூ இட் இல்லையா. ஸோ இது தான் இந்த காரியங்கள் நம்ம நமக்கு சொல்லிக் கொடுக்குது, இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ 10 காரியங்களை குறித்து பார்த்தோம், பரலோக ராஜ்யம் எதுக்கெல்லாம் ஒப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதில் அநேகமாக எல்லாமே மத்தி 13 இருக்குது, அப்புறம் 25-22 இவைகளில் கூட சில காரியங்கள் இருக்கிறது. இவைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
ஆமாம், மற்ற இதுதான் இல்லையா 10.
ஆமாம்,
ஆகவே லிஸ்னஸ் யூட் ஹவ் ஷோலி பெனிஃபிட்டட் ஆஃப் தி ஸ்டடின்னு நினைக்கிறேன் இல்லையா. எல்லாம் புதுசாக ஒன்றும் இதில் சொல்கிறது, எல்லாம் ஓமைகளும் நமக்கு தெரிஞ்சவே
தெரிஞ்சதான்,
பட் அது நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது.
இன்னொன்று என்னென்னா, பரலோக ராஜ்யம்னா இதுதான் அப்படின்னு இதை ஒன்றை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எது இப்போ இதுலேருந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சிடும்ல, க்ரோத்தை பற்றி தெரிஞ்சிடும், ஸோ மெனி திங்ஸ், அந்த செப்பரேட்டிங் குட் ஃப்ரம் பேட், யூஸிங் அவர் ரிசோர்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள். ஸோ பரலோக ராஜ்யம் இவைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கினது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
மல்டி டைமென்ஷனல்.
ஆமாம்,
ஓகே லிஸ்னஸ், நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாச்சும் இருக்குமே அல்லது கேள்விகள் இருக்குமே ஆனால் எங்களுக்கு admin@iraisai.com எனக்கு நீங்கள் எழுதலாம், மற்றும் ஃபேஸ்புக் இறையிசை ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு ப்ரோக்ராம் உங்களுடைய நாங்கள் இணையமுறை உங்களிடம் விடைபெறுவது. இங்கே நான் இங்கே செல்வன் தாமஸ்,
சுஜாதா செல்வன், வணக்கம் நேர்களே,
நன்றி நேர்களே.
பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்ந்து களி கூறுவது போல் உனக்கு மகிழ்ச்சி, அந்த ஜாதியை திரளாக்கி அதன் மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்ந்து களி கூறுவது போல் உனக்கு மகிழ்ச்சி. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளும் தேசத்தில் குடியிருப்பவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.